2015 ஆண்டு ஜனவரி மாத தென்றல் இதழில் நேர்காணல் பகுதியில் ஹரிமொழி ஹரிகிருஷ்ணன் அவர்களுடன் ஒரு நேர்காணல் சந்திப்பு படங்கள் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஹரி அண்ணா என்று பிரபலமாக இணையத்தில் அறியப்படும் ஹரிகிருஷ்ணன் அவர்களை தென்றல் வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது இல்லை. பேராசிரியர் நினைவுகள் தொடரில் ஆரம்பித்து இன்றைய மகாபாரதம் சில குறிப்புகள் வரை தென்றலுக்கு தொடர்ந்து சிறந்த பங்களிப்பு தந்து கொண்டிருப்பவர், சங்க பாடல்களிலும் கம்பனிலும் பாரதியிலும் தோய்ந்தவர், வாழும் நிகழ்ந்து என்று சொல்லும் அளவுக்கு இலக்கணத்திலும் யாப்பிலும் தேர்ந்தவர், பண்டை தமிழ் இலக்கியத்தில் ஆழங்காட்பட்டவர். அனுமன் அந்தாதி, கௌமார சதகம், அனுமன் வளர்ப்பும் வனப்பும், ஒரு கோப்பை தேநீரும் கொஞ்சம் கவிதையும், ஓடிப்போனானா போன்றவை இவரது நூல்கள். இளைய உலகில் 18 ஆண்டுகளில் பல்லாயிரக்கணக்கான பக்கங்களுக்கு பல ஆய்வு கட்டுரைகளை, இலக்கண இலக்கிய விளக்கங்களை, விமர்சனங்களை எழுதியிருக்கிறார். சந்தேகமா, கூப்பிடு ஹரிக்கியை என்று சொல்லும் அளவிற்கு இளைய தமிழ் உலகில் பிரபலமானவர். சந்த வசந்தம் விழாவில் கலந்து கொள்ள சென்னை வந்திருந்தவரை சந்தித்து உரையாடினோம். அதிலிருந்து இலக்கிய ஆர்வம் முழித்தது எப்போது? அதற்கு முழுமுதற் காரணம் என் அம்மா. அவர் ஆர்மியில் பணியாற்றியவர், இலக்கியம் படித்தவர், அடிப்படையில் ஒரு கவிஞர். கல்லூரியில் படிக்கும் போதே நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார். ஒரு முறை அம்பலி மாமாவில் வாசுவும் தானுவும் என்ற சிறுகதையை நான் அம்மாவிற்கு எழுத்து கூட்டி படித்தேன். ஓ, படிக்க ஆரம்பிச்சிட்டியா, அப்போ இந்த புத்தகத்தை படி என்று என்னிடம் ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அது ராஜாஜிய சக்கரவர்த்தி திருமகள். அதை படிக்க படிக்க அது ஒரு பரவச உலகை காண்பித்தது. 6-7 வயதுள்ள சிறுவன் படித்தாலும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு எளிமையாக அந்த நடை இருந்திருப்பது இப்போது புரிகிறது. அடுத்து வியாசர் விருந்து படித்தேன். திரௌபதியை தீரேளபதி என்று படிப்பேன். எங்களுக்கு டைப்பிங் இன்ஸ்டிடியூட் ஒன்று இருந்தது. அங்கு வரும் மாணவர்கள் எல்லாம் நான் படிப்பதை கேட்டு சிரித்து விட்டு பின்னர் சரியாக சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படி ஆரம்பித்ததுதான் வாசிப்பு என்பது. அடுத்து அம்மா கொடுத்தது பாரதியார் கவிதைகள், குழந்தைகளுக்கான கையடக்க பதிப்பு. பாட புத்தகத்தில் இருந்த பாடல்கள் சில அதில் இருந்ததால் ஆர்வத்துடன் படித்தேன். அடுத்து சக்தி வை கோவிந்தனின் பதிப்பில் பல கவிதைகளை படித்து காட்டினார். அதன் சந்த நயமும் கவிச்சுவையும் என்னை கவர்ந்தன. பாரதியால் நான் ஈர்க்கப்பட்டேன். சந்தத்தின் நயமும் மரபின் நுணுக்கங்களும் புலப்பட 13-14 வயதில் நானும் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். நடக்கும்போது எழும் சரக் சரக் என்னும் செரிப்பின் ஒலிக்கு கூட கவிதைகள் எழுதி பார்த்திருக்கிறேன். சென்னை நங்கநல்லூர் வாசம் உங்களுக்கு ஒரு முக்கியமான கட்டம் அல்லவா? ஆமாம், நங்கநல்லூரில் ஒரு பெரும் நண்பர் குழு எனக்கு இருந்தது. எல்லோரும் என்னையொத்த அல்லது சற்றே மூத்த இளைஞர்கள். பா வீரராகவன், ரமணன், கிருஷ்ணன், குழந்தை கீதப்பிரியன், நங்கை சிவன், சுந்தரராமன் என்று பெரிய குழு. ஆளுக்கொரு வெண்பா சொல்வது, ஈற்றழிக்கு வெண்பா அமைப்பது, பேச்சையே வெண்பாவாக்குவது என்றெல்லாம் விளையாடுவோம். உதாரணமாக ஒருவர் செருப்பு தொலைந்து போய்விட்டது என்றால் செருப்புக்கும் உண்டோ திருட்டு என்பார் ஒருவர், பருப்புக்கும் உண்டோ லிமிட்டு என்பார் மற்றொருவர், ஈற்றடி வேண்டாம் இனி என்பார் இன்னொருவர், ஒருவர் ஏனோ அறுப்பு இது என்க தாங்கும் கழுத்தென்றுதான் என்பார் இன்னொருவர். இப்படி கேலியும் கிண்டலுமாய் அது ஒரு தமிழ் விளையாட்டாய் தொடரும். நான் PUC படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நங்கநல்லூரில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் எழுதியது அனுமன் அந்தாதி, கௌமார சதகம் அப்போது எழுதப்பட்டதுதான். அட்டநாக பந்தம் எல்லாம் எழுதியிருக்கிறேன். எங்கள் இலக்கிய ஆர்வத்தை பார்த்து விட்டு ரமணனுடைய அக்கா மாமனார் ஒருவர் அவரிடம் இருந்த நூல் சேகரத்தை எங்களுக்கு கொடுத்தார். அதிலிருந்த தண்டி அலங்கார உதாரண செய்யுளை அடிப்படையாக வைத்து அந்த அட்டநாக பந்தத்தை எழுதினேன். அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஒரு சவால். அந்த ஆர்வத்தில் இலக்கண நூல்களை முழுமையாக பயில ஆரம்பித்தேன். தொடர்ந்து கவியரங்கங்களில் பங்கேற்க ஆரம்பித்தேன். அப்படித்தான் பாரதி கலைக்கழகத்துடன் தொடர்பு ஏற்பட்டது. ஓ, அது பற்றி சொல்லுங்கள். PUC-யில் என்னுடன் படித்த விஜயராகவனின் தந்தை கவிஞர் இளங்கார் வண்ணன், அவரது வீட்டில்தான் கழகத்தின் முதல் கவியரங்கம் நடந்தது. அந்த காலத்தில் கழகத்தின் கவியரங்கில் பங்கேற்றுவிட முடியாது, ஒரு லெவலில் உள்ளவர்கள் மட்டுமே நுழைய முடியும். இளங்கார் வண்ணன் மூலம் நான் கலைக்கழக கவியரங்குகளில் கவிதை வாசிக்க ஆரம்பித்தேன். நல்லூர் இலக்கிய வட்டம் ஆரம்பித்தது எப்போது எப்படி? நான் கலைக்கழகத்திற்கு தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தேன். அதை பார்த்த இசைக்கவி ரமணன், நாமும் நம் ஊரில் ஒன்று ஆரம்பிக்கலாம் என்று சொல்ல ஆரம்பித்ததுதான் நல்லூர் இலக்கிய வட்டம். ஆரம்பத்தில் அதற்கு பெயர் கூட வைக்கவில்லை. தலைவர், பொருளாளர், செயலாளர் என்று யாரும் கிடையாது. செயல்படுபவன் செயலாளர், அவ்வளவுதான். கவியரங்க தலைவரை நியமிப்பது, அவர்களை அழைத்து வருவது, திரும்ப கொண்டு போய் விடுவது போன்றவற்றை நான் செய்தேன். அது எனக்கு நிறைய அனுபவத்தையும் பலரது அறிமுகத்தையும் பெற்று தந்தது. பார்வையாளர்களாக ஒருமுறை வந்தார் நாகநந்தி, பேராத்தி வேணுகோபாலன். மிக கடுமையான விமர்சகர். எங்களுக்கு அந்த கடுமை தாங்காது. அந்த வயது அப்படி. கவிமாமணிகள், மகி, இலந்தை ராமசாமி ஆகியோரும் வருவார்கள். எப்படி கவிதையை மாறுபட்ட வகையில் விதவிதமாக எழுதலாம் என்பதை அவர்களிடம் கற்க முடிந்தது. உங்கள் இலக்கிய நிகழ்வுகளுக்காக பல பிரபலங்களை சந்தித்திருப்பீர்கள். அந்த அனுபவம் குறித்து சொல்லுங்கள். நல்லூர் இலக்கிய வட்டத்தின் ஓராண்டு நிறைவை ஒட்டி ஒரு சிறு விழாவுக்கு ஏற்பாடு செய்திருந்தோம். முதல் நாள் கவிதை படித்து பரிசுக்கு உரியவர்களை தேர்ந்தெடுத்தல், மறுநாள் பரிசளிப்பு விழா என்று திட்டம். முதல் நாள் விழாவுக்கு கொத்தமங்கலம் சுப்புவை அழைத்திருந்தோம். அவர் தட்டி கொடுக்க வேண்டிய இடத்தில் தட்டி பார்க்க நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதனால் மறுநாள் நடக்க இருந்த பரிசளிப்பு விழாவுக்கு அவரை தலைமை தாங்க அழைத்தோம். முதல் நாள் சுரதா தலைமையில் கவியரங்கமும் பரிசு கவிதைகள் தேர்வும் நடந்தன. மறுநாள் பரிசளிப்பு விழாவில் சுப்பு கலந்து கொண்டு வாழ்த்தினார். அது டிசம்பர் 25, 1972. நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போதே ராஜாஜி காலமானதாக செய்தி வந்தது. நிகழ்ச்சியை முடிக்க சிலர் வந்து அவசரப்படுத்தினார்கள். அவர்களை சமாளித்து நிகழ்ச்சியை முடித்தோம். பின்னர் கொத்தமங்கலம் சுப்புவிடம் ஒரு புத்தகத்தை கொடுத்து அதில் அவர் கையெழுத்தை கேட்டேன். பேரை சொல்லு என்றார். ஹரிகிருஷ்ணன் என்றேன். ஹரிகிருஷ்ணா என்ற பெயர் அமெரிக்காவில் எதிரொலிக்கும் என்று எழுதி கையெழுத்திட்டு கொடுத்தார். அப்போது ஹரே கிருஷ்ணா இயக்கம் அமெரிக்காவில் பிரபலமாக இருந்தது. அதை வைத்து அவர் அப்படி எழுதினாரா அல்லது ஹானாவுக்கு ஆனாவாக அப்படி அவர் எழுதினாரா என்பது தெரியவில்லை. ஆனால் கவிவாக்கு பலித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இணையத்திற்கு எழுத வந்தது எப்போது எப்படி? அது எப்படி நேர்ந்ததென்றே சொல்ல முடியாது. 1997 ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினேன். அப்போது இணை பயன்பாட்டிற்கு வாடகை 100 மணி நேரத்திற்கு 5000 ரூபாய் என்ற நிலை. அதனால் இணையத்தில் அதிக நேரம் செலவழிக்க முடியவில்லை. கல்லூரியில் படுத்துக் கொண்டிருந்த என் மாமா பையனுக்கு 100 மணி நேரம் இலவசமாக கிடைத்தது. அவர் அதை என்னுடன் பகிர்ந்து கொண்டார். அப்போது யாகூ மிக பிரபலமாக இருந்தது. அதில் பாரதி என்று தேட போரம் ஹப் குழு ஒன்று அறிமுகமானது. அதில் ஒருவர் பாரதி குறித்த சந்தேகம் ஒன்றை கேட்டிருந்தார். நான் அதற்கு விரிவாக விளக்கம் அளித்தேன். அதுதான் ஆரம்பம். அப்போதெல்லாம் ஆங்கிலம் தான். பின்னர் காதம்பரியை பயன்படுத்தினேன். அதன் பின்னர் தான் சிஸ்கி எழுத்துரு. போரம் ஹப்பில் வெண்பாவிக்காக வெண்பா வடிக்கலாம் வா என்றொரு குழு. அதில் நிறைய வெண்பாக்களை எழுதி போட்டேன். அதில் இருந்தவர்கள் வியந்து போனார்கள். உலகின் பல இடங்களில் பல பொறுப்புகளில் இருப்பவர்கள் யார் இது என்று என்னை கவனிக்க தொடங்கினார்கள். இளைய உலகில் அறிக்கை என்றாலே சண்டைக்காரர் என்ற ஒரு இமேஜ் இருக்கிறது. அது ஏன்? அதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு படைப்பின் அல்லது செய்தியின் மூலத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அல்லது தான் நம்புவதையே சரி என்று நினைத்து சிலர் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்ததுதான். அப்போது தவிர்க்க முடியாமல் நான் அதற்கு எதிர்வினையாற்ற நேர்ந்தது. உதாரணமாக, ஒரு குழு விவாதத்தில் ஒருவர் பள்ளித்தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாரதி மசூதிகளை எல்லாம் இடித்து விட்டு கோயில்களை கட்டச் சொல்லியிருக்கிறார் என்று எழுதியிருந்தார். நான் அதற்கு விளக்கமாக மறுப்பு தெரிவித்து எழுதினேன். பாரதி எத்தனை இடங்களில் முஸ்லிம்களை பற்றி சொல்லியிருக்கிறார், அவர்களை சகோதரர்கள் என்று பேசியிருக்கிறார் என்பவற்றை விளக்கமாக எழுதியிருந்தேன். சீனி விஸ்வநாதனின் தொகுப்புகள் எல்லாம் வராத காலகட்டம் அது. பாரதி பாடல், உரை, நடை அனைத்தும் என்னிடம் இருந்தன. அவற்றில் பல எனக்கு மனப்பாடமாகவே தெரியும் என்பதால் நான் உடனுக்குடன் மறுப்பெழுதினேன். அது தொடர்ந்தது. இப்படி உண்மையை விளக்கிச் சொல்ல ஆரம்பித்ததும் முதலில் கருத்து சொன்னவர்களுக்கு நான் சண்டைக்காரனாகி விட்டேன். இப்படித்தான் பலரும் ஏதாவது பாடலையோ கருத்தையோ அல்லது அதன் ஒரு பகுதியையோ எடுத்துக்கொண்டு பேசுவார்கள். ஆனால் அதன் உண்மையான பொருளுக்கும் அதற்கும் தொடர்போ முழுமையோ இருக்காது. உதாரணமாக, நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ என்ற பாடலை எடுத்துக்கொண்டு சட்டியும் சட்டுவமும் கரிச்சுவை அறியுமா என்று கேட்பார்கள். சரிதான், ஆனால் சட்டியும் சட்டுவும் இல்லாமல் கறி சமைக்க முடியுமோ? அதை சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். கறி சமைக்கும் வரை சட்டியும் சட்டுவமும் தேவை, ஆனால் சமைத்து முடிந்ததும் தேவையில்லை. ஆன்மா உடல் பற்றி கவிஞன் சொல்லி இருக்கும் நுட்பமான பொருள் இது. இதை விட்டு விட்டு வேறெதையாவது சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படி இணைய குழு விவாதங்களில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது ஒன்றிரண்டை சொல்லுங்களேன். ஒருமுறை பாரதியார் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி கண்டித்து ஏதும் எழுதவில்லை என்று ஒரு சர்ச்சை. நான் அழுத்து போய் விலகி இருந்த காலம் அது. ஆனந்த கணேஷ் இதற்கு நீங்கள் அவசியம் விளக்கம் எழுத வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார். அதனால் எழுதினேன். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது 1919. 1918 1920 காலகட்டத்தில் பாரதி எழுத்திற்கு தடை இருந்தது. அப்போது அவரே எழுதினாலும் யார் புசிரிப்பார்கள்? 1920 தான் தடை நீங்கியது. அதை அவரே குறிப்பிட்டிருக்கிறார். பின்னால் அவர் பத்திரிகை ஆசிரியர் ஆனார். அப்போதும் அன்றன்றைய நிகழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்துத்தான் எழுத முடியுமே தவிர பழைய விஷயங்களே அல்ல. ஆகவே ஜாலியன் வாலாபாக் பற்றி எழுதாததில் பாரதிக்கு உள்நோக்கம் ஏதுமில்லை. அவருக்கு என்ன உள்நோக்கம் இருந்திருக்க முடியும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டேன். பதில் வரவில்லை. அப்போது இளையத்தில் மரத்தடி என்றொரு குழுமம் மதி கந்தசாமி, ஹரன் பிரசன்னா, ஆசிப் மீரான், சுபமூகா ஐயப்பன் போன்றோர் அதில் இருந்தனர். அவர்கள் அழைத்ததால் அதில் எழுத தொடங்கினேன். ஹரன் பிரசன்னாவின் உண்மையான பெயர் ஹரிஹரன் பிரசன்னா. நானும் ஹரி, அவரும் ஹரி என்பதால் வரும் பெயர் குழப்பம் நீங்க அவர் ஹரியை நீக்கி ஹரன் பிரசன்னா ஆனார். அதுபோல இளைய உலகில் ஹரியண்ணா என்ற பதத்தை முதலில் கையாண்டவர் ஆசிப் மீரான். அதன் பின்னர் பலரும் அப்படியே கூப்பிட ஆரம்பித்தனர். சந்தேகமா ஹரியை கேள் என்று வந்தது அப்போதுதான். அடுத்து இரா முருகன் ஆரம்பித்த ராயர் காபி கிளப் குழுமத்தில் எழுத அழைத்தார். ஜெயமோகனின் சங்க சித்திரங்கள் வரை என் விமர்சனம் தொட்டது. நேசமுடன் ஆர் வெங்கடேஷ் தமிழ் சிஃபியில் தமிழ் பிரிவு தலைவராக இருந்தார். அவர் என்னை சிஃபிக்கு எழுத சொன்னார். அதிலும் தமிழ் ஓவியத்திலும் பாரதியார் பற்றிய பல கட்டுரை தொடர்களை எழுதினேன். குறிப்பாக வேல்ஸ் இளவரசருக்கான அவரது வரவேற்பு குறித்தும் ஆராய்ந்து அதில் கட்டுரைகள் எழுதினேன். உண்மையில் ஜனகண மன என்பது வேல்ஸ் இளவரசருக்காக ஏற்றப்பட்டது. தான் எழுதியிருந்த பல பாடல்களில் ஒன்றை வேல்ஸ் இளவரசருக்காக தாகூர் கொடுத்து விட்டார். அவரால் மறுக்க முடியவில்லை. அது கண்ணனுக்கோ வேறு யாருக்கோ எழுதப்பட்டது. பாடல் வரிகளை பார்த்தால் இரண்டுக்குமே அது பொதுவாக இருக்கும். அந்த பாடலின் பொருளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் தேர் என்றெல்லாம் வரும். ஆனால் பாரதிக்கு அப்படி இல்லை, மனப்பூர்வமாகத்தான் எழுதியிருக்கிறார். இப்படி பல விஷயங்களை ஆராய்ச்சி செய்து ஒப்பிட்டு எழுதியிருக்கிறேன். சொல்வதென்றால் சொல்லிக் கொண்டே போகலாம். கம்பராமாயணத்தில் ஆர்வம் வந்தது எப்படி? எதையுமே திட்டமிட்டு செய்தேன் என்று சொல்ல முடியாது. கல்லூரியில் கும்பகர்ணன் வதைப்படலம் பாடமாக இருந்தது. அப்போதுதான் நங்கநல்லூருக்கு வீடு கட்டி கொண்டு வந்தார் எங்கள் பேராசிரியர் நாகநந்தி. அவர் அற்புதமாக கம்பராமாயணத்தை நடத்துவார். அதனால் அதை படிக்க ஆர்வம் ஏற்பட்டது. நண்பர் ஒருவனின் லைப்ரரி கார்டை வாங்கி கொண்டு தேவநேய பாவாணர் நூலகத்திற்கு சென்று புத்தகங்களை எடுத்து வருவேன். திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதால் பாடல்களை குறிப்பேட்டில் எழுதி வைப்பது வழக்கம். அப்படி ஒரு முறை யுத்த காண்டத்தை எடுத்துக் கொண்டு வந்து கும்பகர்ணன் வதைப்படலம் வரைக்கும் காப்பி செய்து விட்டேன். அதை ஒரு முறை ரொம்ப பெருமையாக பேராசிரியரிடம் காண்பித்தேன். என்ன காரியம் பண்றேன், ஸ்டாப் இட் என்று கடுமையாக சொன்னார். நான் ஆடி போய்விட்டேன். இதை இப்படி செய்யக்கூடாது, நீங்கள் தலைகீழாக ஆரம்பிக்கிறீர்கள். கேக்கை கொடுத்தால் கிரீமியா முதலில் சாப்பிடுவது, பின் மற்றதெல்லாம் எப்படி சுவைக்கும்? ஒரு வருஷம் வரைக்கும் இதை தொடாதீர்கள் என்றார். நானும் படிப்பை முடித்து வேலை தொழில் வாழ்க்கையை நிர்பந்தங்கள் என்று சில ஆண்டுகளுக்கு அந்த பக்கமே போக முடியவில்லை. ஒரு நாள் நாகநந்தி அவர்களை பார்த்தபோது கம்பராமாயணம் படிக்க ஆசையாக இருக்கிறது என்றேன். உனக்கு என்ன புத்தகம் தானே வேண்டும், எப்போது வேண்டுமானாலும் வந்து எடுத்துக்கொள் என்றார். மறுநாள் வீட்டிற்கு சென்ற போது தன் புத்தக அலமாரியை திறந்து எது வேண்டுமோ எடுத்துக்கொள் என்றார். அவரிடம் வைமுகோ பதிப்பு, ஊவேசா பதிப்பு எல்லாம் இருந்தது. நான் சற்று தயங்கி வர்தமானன் பதிப்பை எடுத்துக்கொண்டேன். உடனே அவர், ஓ இதுவா, உனக்கு வாங்கின விலைக்கே கொடுத்து விடுகிறேன் என்றார். அது அவருக்கு இலவசமாக அவரது நண்பர் ஜே சி சந்திரனால் அளிக்கப்பட்டிருந்தது. வர்தமான பதிப்பக உரிமையாளரான அவரே அதை எழுதி வெளியிட்டிருந்தார். அதை எடுத்துச் சென்று இங்கொன்றும் அங்கொன்றுமாக படித்தேன். முழுக்க படிக்கும் ஆர்வம் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு முறை மதுர பாரதி தென்றல் முதன்மை ஆசிரியர் வீட்டுக்கு சென்றிருந்த போது கம்பராமாயணம் நீ முழுக்க படித்திருக்கிறாயா என்று கேட்டேன். அவர் இல்லை என்றதும் இருவரும் சேர்ந்து படிக்க முடிவு செய்தோம். இறுதி வரை படித்து முடித்தோம். ஒரே நாளில் 10 மணி நேரம் வரை தொடர்ந்து 900 பாடல்கள் எல்லாம் கூட படித்திருக்கிறோம். தேவைப்படும் இடங்களில் கருத்து பரிமாறிக்கொள்வோம். 6 மாதத்தில் நிறைவு செய்தோம். சென்னை ஆன்லைனில் பணிபுரிந்த அனுபவம் பற்றி, அதில் தினந்தோறும் ஆங்கில கட்டுரை எழுதும் பொறுப்பு எனக்கு தற்காலிகமாக வந்தது. நானும் தயங்காமல் டைம் மேனேஜ்மெண்ட் இன் மகாபாரதா என்ற தொடரை ஆரம்பித்தேன். நல்ல வரவேற்பு பாராட்டி நிறைய கடிதங்கள் வர ஆரம்பித்தன. அது முதல் அந்த பத்தியை என்னையே எழுத சொல்லிவிட்டார்கள். முதலில் ஹனுமான் பற்றி எழுதினேன். ஹனுமான் அ மேனேஜர், ஹனுமான் அ செக்ரட்டரி, ஹனுமான் அன் அம்பாசிடர் என்றெல்லாம் எழுதினேன். வால்மீகி ராமாயணத்துடனும் ஒப்பிட்டு எழுதுவேன். 5 வருடங்கள் தினந்தோறும் எழுதினேன். 14 பாத்திரங்களை மிக விரிவாக ஆராய்ந்து எழுதினேன். சீதையை பற்றி மட்டும் 360 கட்டுரைகள், அதிலும் அக்னி பிரவேசம் குறித்தே 60 கட்டுரைகள். அதில் சீதை தரப்பின் நியாயத்தோடு சேர்த்து ராமன் தரப்பு நியாயத்தையும் எடுத்து சொல்லியிருந்தேன். அதை யாரும் செய்ய மாட்டார்கள். அதற்கு நல்ல வரவேற்பு. நான் அதை தமிழில் ராயர் காபி கிளப்பில் எழுதினேன். எனக்கு கவிதை பயிற்சி இருந்ததால் கருத்துக்களை நறுக்கு தெரித்தாற் போல் எழுத முடிந்தது. அதை படித்த ப. ராகவன் அதை கிழக்கு பதிப்பகத்தின் மூலம் வெளியிடுவதாக சொன்னார். நான், அது ரொம்ப பெரியதாக இருக்குமே என்றேன். நீங்கள் எவ்வளவு பெரிதாக எழுதுகிறீர்களோ அவ்வளவு பெரிதாக வெளியிடுகிறோம் என்றார். அப்படி வெளியானதுதான் அனுமன் வளர்ப்பும் வளர்ப்பும். ராயல் காபி கிளப்பில் நீங்களும் ஈரா முருகனும் இணைந்து எழுதிய நகரம் 400 சுவாரஸ்யமானது. அதன் பின்னணியை சொல்லுங்களேன். ராயல் காபி கிளப்பில் ஈரா முருகன் மத்தள ராயன் என்ற பெயரில் வெண்பாக்களை எழுத நானும் எழுத ஆரம்பித்தேன். அப்படி எழுதியவைதான் நகரம் 400 வெண்பாக்கள். பிச்சைக்காரர், வண்டி ஓட்டி, அனுமார் வேஷதாரி என்று பலதரப்பட்ட நகரத்தின் காட்சிகளை கொண்டதாக இருந்தது. ஒருமுறை எக்மோ ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்த வீரன் அழகு முத்துக்கோன் சிலையை பார்த்தேன். அதில் அவன் கை வாளை உயர்த்தி பிடித்திருக்க அதன் மேல் ஒரு காகம். வாளை கண்டால் காக்கை பயப்பட வேண்டும். ஆனால் இங்கேயோ கத்தியின் மேல் காகம். அதை வைத்து உயர்த்திய வாழ் காக்கை அமரும் களம் என்பதாக ஒரு வெண்பாவை எழுதினேன். அதை போட்டோவாக போட்டால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்குமே என்று தோன்றியது. அப்படி சில காட்சிகளை படமாக எடுத்து பொருத்தமான கவிதையோடு போட அதற்கு நல்ல வரவேற்பு. ஒரு நாள் நல்ல மழை. பக்கத்து வீட்டில் குயில் வந்து கூவிக்கொண்டிருந்தது. குயில் மழைக்காலத்தில் கூவுவது அரிது. குயில் கூவுமோ மழை நாளிலே என்ற சொல்வழக்கே உண்டு. சன்ன மழை தூறல், சாத்தி வைத்த சன்னல்கள், முன்னோட்ட மேக முழக்கங்கள், இன்னும் சருகுதிரும் தாழ்கிளையில் தன்னுள்தான் ஆழ்ந்து குரலுடைந்து கூவும் குயில் என்று ஒரு வெண்பாய் எழுதினேன். இதுவரை 100 பாடல்களுக்கு மேல் எழுதிவிட்டேன். முடித்தபின் புத்தகமாக வரக்கூடும். இல்லாவிட்டால் என் கவிதைகளை மட்டுமாவது தொகுத்து மின்னூலாக கொண்டு வரும் எண்ணம் உண்டு. உங்களுடைய பாரதி பற்றிய ஓடிப்போனானா நூல் மிக முக்கியமானது. அந்த நூலின் பின்னணி என்ன? பாரதி கலைக்கழகத்தின் பாரதி சுராஜ் அவ்வப்போது பாரதி பாண்டிச்சேரிக்கு ஓடி போய்விட்டார் என்று விமர்சிப்பார். நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் என்று எனக்கும் அவருக்கும் ஒரு கடித போரே நடந்தது. அதற்காக நான் தேடி வைத்திருந்த குறிப்புகளையும் மேலும் சில விவரங்களையும் சேர்த்து எழுதப்பட்டதுதான் ஓடிப்போனானா தொடர். தமிழ் ஹிந்துவில் tamilhindu.com வெளியாகி பின்னர் நூலாக்கம் பெற்றது. மிக அதிகமாக தமிழில் எழுதப்பட்ட வாழ்க்கை வரலாறு என்று பார்த்தால் அது பாரதியினுடையதுதான். மிக அதிகமாக குழப்பப்பட்டதும் அவர் வரலாறுதான். அவரவர் மனம் போனபடி பாரதியின் வாழ்க்கை பாடல்கள் குறித்து எழுதியிருக்கிறார்கள். பாரதியார் பற்றிய காவல்துறையினரின் அறிக்கைகள், சிஐடி குறிப்புகளை தொகுத்து ஒருவர் நூல் வெளியிட்டிருக்கிறார். அதை படித்த போதுதான் பல விஷயங்கள் எனக்கு புரிய ஆரம்பித்தன. ஓடிப்போனானா எழுதுவதற்கு, அதுவும் சீனி விஸ்வநாதன் எழுதிய பாரதி பற்றிய 3வது தொகுதியும் பெரிதும் உதவின. பெங்களூரில் நீங்கள் நடத்தி வரும் கம்பராமாயண முற்றோதல் பற்றி சொல்லுங்கள். ஏற்கனவே நானும் மதுர பாரதியும் இணைந்து அதனை செய்திருக்கிறோம். மீண்டும் செய்யும் சூழல் எழுத்தாளர் சொக்கன் மூலம் உருவானது. ஒரு தமிழ் புத்தாண்டு அன்று சுந்தரகாண்டம் படிக்கலாம் என்று அவர் சொன்னார். ஏன் சுந்தரகாண்டம் மட்டும், முழு ராமாயணத்தையும் படிக்கலாமே என்றேன் நான். அப்படித்தான் அது ஆரம்பித்தது. 10 பேர் வரை ஆர்வத்துடன் தவறாது கலந்து கொள்கிறார்கள். அதிலும் தமிழே தெரியாத மலையாளம் மட்டும் தெரிந்த ஒருவர் இதனை கேட்பதற்காக என்றே வந்தான். நடக்கும் இடம் பெங்களூரில் இருந்து சற்று தொலைவில் இருக்கிறது. நகரின் மையப்பகுதியில் இருந்தால் மேலும் பலர் வரக்கூடும். இதை யூடியூப் வீடியோவாக பதிவேற்றி வருகிறோம். அதை பார்த்துவிட்டு யூபிஎஸ்சி தேர்வு எழுதும் மாணவர்கள் எங்களை தொடர்பு கொண்டனர். எங்களுக்கு கும்பகர்ணன் வதைப்படம் பாடமாக இருக்கிறது. உங்களுடைய பதிவுகள் எளிமையாக புரியும் வகையில் இருக்கின்றன. எங்களுக்காக அதை நீங்கள் முன்கூட்டி படித்து விளக்க முடியுமா என்று கேட்டனர். நாங்கள் அந்த படலம் வரை செல்ல நிறைய நாட்கள் இருந்தன. அவர்களுக்கோ டிசம்பரில் தேர்வு. அந்த மாணவர்களுக்காக முதலில் அதை எடுத்து மூன்று அமர்வுகளில் படித்து முடித்தோம். பிரான்சில் இந்த முற்றோதலை சிலர் செய்திருக்கின்றனர். அவர்கள் இங்கு வந்து பார்த்துவிட்டு சென்றனர். பொதுவாக முற்றோதல் என்றால் பாட்டை படித்துக் கொண்டே போவார்கள், பொருள் சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு மரபு கவிதைகளை வாய்விட்டு படித்தல் என்பதே அருகி போய்விட்டது. அதனால் பெங்களூரு முற்றோதலுக்கு வருபவர்கள் முதலில் வாய்விட்டு படிக்க வேண்டும். அதன் பிறகு நானோ ஜடாயுவோ பொருள் சொல்வோ என்று முடிவு செய்து இன்று வரை அப்படி நடந்து வருகிறது. பாடலுக்கு பொருள் விளக்கம், இலக்கண குறிப்பு, வால்மீகி ராமாயணத்துடன் ஒப்பீடு என்று எல்லாம் கொண்டு சிறப்பாக நடந்து வருகிறது. இந்த இளைஞர்களுக்கு இந்த ருசியை ஏற்படுத்தியதில் ஒரு நிறைவுதான். இந்த முற்றோதலினால் ஏற்படும் பயன் என்ன என்று கேட்பவர்களுக்கு உங்கள் பதில் என்ன? இந்த விதை எதிர்காலத்தில் பலன் தரும் என்று நம்புகிறேன். ஒரு சிலராவது எதிர்காலத்தில் இதே போன்று ஒரு முற்றோதல் நிகழ்ச்சியை நடத்தக்கூடும். இலக்கியம் வாசிப்பவர்களிடம் மூலத்தை படிக்கும் தூண்டலை ஏற்படுத்துவதுதான் எனது நோக்கம். இக்காலத்தில் மூலத்தை படிப்பதில்லை. அப்படி மறைய மறைய நாம் இந்த மண்ணின் பலத்தை, கலாச்சாரத்தை இழந்து கொண்டே வருகிறோம். அவரவர் தங்கள் கருத்தை கூற கூற நாளைக்கு கம்பனின் கருத்து மறைந்து சொன்னவரின் கருத்துதான் உண்மை என்று ஆகிவிடும். அதை தவிர்க்க மூலத்தை படிக்க வேண்டும். நான் வாழ்க்கையின் மிக கஷ்டமான காலகட்டத்தில், வேலை இழந்து மிக கஷ்டமான சூழலில் இருந்த போது எனக்கென்று இருந்தது சென்னை ஆன்லைனில் நான் தினசரி எழுதி வந்த அந்த கட்டுரை தொடர்தான். அந்த சூழலில் என்னை தூக்கி நிறுத்தியது கம்பன் தான். பாரதி எனக்கு அடிப்படை அமைத்துக் கொடுத்தான் என்றால் வாழ்க்கையில் உறுதுணையாக வந்தது கம்பன். அதற்கு நன்றி பாராட்டுதலாக இந்த முற்றோதலை வைத்துக் கொள்ளலாம். எனது கவனம் எல்லாம் இப்போது கம்பராமாயணத்தில் தான் இருக்கிறது. அதனால் ராமாயணம், மகாபாரதம், பாரதி, வள்ளுவர், சங்க இலக்கியம் தவிர்த்து பிறவற்றிலிருந்து நான் விலகித்தான் இருக்கிறேன். கம்பனில் பல பாடல்கள் இடைச்சல்கள் என்று சிலர் சொல்லி இருக்கின்றனர். இது குறித்து உங்கள் கருத்து என்ன? எனக்கு உடன்பாடு இல்லை. கவிச்சுவையை வைத்தோ அல்லது தனது அபிப்பிராயத்தை வைத்தோ இதெல்லாம் இடைச்சல்கள், இதெல்லாம் மூலப்பாடல் என்று சொல்வது சரியானதாகாது. சுவையை வைத்து ஒரு பாடலின் தரத்தை தீர்மானிக்க முடியாது. 10,000 பாடல்களில் அபாரமான காவியத்தை பாடும் போது எல்லா பாடல்களின் சுவையும் ஒரே தரத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆயிரக்கணக்கான பாடல்களை சுவையின் அடிப்படையில் இடைச்செறிகள் என்று நீக்கிவிட்டால் பின்னர் முழுமை பெறாத, ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் சிதறுண்ட பாடல்கள் மட்டுமே என்று. இந்த நூல்களை பதிப்பித்தவர்கள் சாதாரணமான ஆட்கள் இல்லை. ஊவேசா, வைமுகோ போன்றவர்கள் பல ஊர்களில் இருந்தும் சுவடிகளை திரட்டி புலவர்களை வைத்து ஒப்பு நோக்கி பிழை நீக்கி மாறுபாடுகளை ஆராய்ந்து பின்னர் பதிப்பித்திருக்கிறார்கள். சில பாடல்கள் இடைச்சல்களாக இருந்தாலும் பிரதிகளை ஒப்பு நோக்கும் போது தெரிந்துவிடும். மற்றபடி நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பாடல்கள் இடைச்சல்களாக இருக்கவே முடியாது. பேரரசியலிடம் நீங்கள் மிகவும் வியக்கும் பண்பு, அவர் நாத்திகவாதி என்றாலும் ராமாயணத்தை பற்றி அவர் பேச ஆரம்பித்தால் ஒரு பௌராணிகர் கூட அப்படி பேச முடியாது. அந்த அளவு ஈடுபாட்டோடு பேசுவார். திருவாசகம் பற்றி பேசும்போது திருவாசகத்தை படிக்க படிக்க என் கண்களில் நீர் பெருகுகிறது. என் மனைவி கூட, உங்களுக்கு எதற்கு திருவாசகமும் கண்ணீரும், நீங்கதான் நாத்திகராயிட்டே என்று கேலி செய்கிறார் என்று எங்களிடம் சொல்வார். படித்தால் கண்ணீர் வருகிறது, அது இயல்பாக இருக்கிறது. அதற்காக அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது அர்த்தமல்ல என்பார். 62 வயதில் அவர் காலமாகிவிட்டார். 5வது அட்டாக்கில் ஆஸ்திரேலியாவில் அவருடைய மகன் பார்த்திபன் இல்லத்தில் அவர் காலமானார். அவர் கண்கலங்கி யாரும் பார்த்ததில்லை. ஆனால் நங்கநல்லூரை விட்டு புறப்படும் போது மனம் கலங்கினார். நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிக்காதீர்கள், ஆனால் வாழும் ஒவ்வொரு நாளும் பயனுள்ள நாளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துங்கள் என்று சொல்லி கண் கலங்கி விடை பெற்றார். ஒரு புயலை போல அவர் ஆஸ்திரேலியாவை கலக்கினார். அங்கே அத்தனை சொற்பொழிவுகள், கூட்டங்கள், கருத்தரங்குகள் அவையெல்லாம் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நாகநந்தி மணிமண்டபத்தில் இவற்றை கேட்கலாம். அவரது மனைவி திருமதி சரஸ்வதி வேணுகோபாலன் அவற்றை புதிய கேசட்டுகளில் ஆண்டுதோறும் பதிவு செய்து பாதுகாத்து வந்தார். 60 மணி நேர பேச்சுக்கள் பேராசிரியர் மறைந்தாலும் அவரது குரல் கருத்து சாகாவரம் பெற்றதாக இன்றைக்கும் உள்ளது, பலருக்கும் பயன்படுகிறது. எதிர்கால திட்டங்கள் என்ன? பரதன், குஹன் ஆகிய பாத்திரங்களை பற்றி எழுத திட்டம் உண்டு. எனது ஆங்கில கட்டுரைகளை தமிழில் தரவும் எண்ணம் உண்டு. ஆங்கிலத்தில் 60 பக்கங்களில் எழுதியது தமிழில் 500 பக்கத்திற்கு மேல் வரலாம். அனுமன் வளர்ப்பும் வனப்பும் அப்படித்தான் ஆனது. தமிழில் எழுதும் போது விரிவாக எழுத வேண்டி இருக்கிறது. நேஷனல் ஜியோகிராபி சேனலுக்காக டாக்குமெண்டரிகளை தமிழில் மொழிபெயர்க்கிறேன். தென்றலில் கட்டுரை எழுதுகிறேன். வெளியே கார்த்திகை தீபங்கள் பிரகாசிக்கின்றன. ஹரிகிருஷ்ணனின் சொற்களை போலவே. சந்திப்புக்கு நன்றி கூறி நாமும் விடை பெற்றோம். ஜெயேந்திரர் கொடுத்த வெள்ளிக்காசு. 1983 காஞ்சி பெரியவர் ஜெயேந்திரர் தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் ஒரு கவி அரங்கம் ஏற்பாடு செய்திருந்தார். கவிஞர் வாலி தலைமை, மூத்த கவிஞர்கள் கலை, சக்தி, இயற்கை என்று சந்த நயங்களை காட்டும் கவிதைகளை வாசித்தனர். ஜெயேந்திரர் தனக்கே உரிய பாணியில் கவிதைகளுக்கு கருத்து சொல்லி வந்தார். எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த தலைப்போ திருக்குறளில் அறம். நான் அதுவரை மரபு கவிதைகள் மட்டுமே எழுதியிருந்தேன், புதுக்கவிதை எழுதியது கிடையாது. அன்று முயற்சி செய்தேன். இது சரி இது தவறு என்று சொல்ல முடியாத தன்மை கொண்டது அறம் என்பதை வைத்து, அறநோக்கி வீழனன் அண்ணனை பிரிந்தான், அறநோக்கி கும்பகர்ணன் அவனோடு இருந்தான் என்று சொல்லி இரண்டுமே அறம்தான் என்பதை விளக்கினேன். நான் 2வது நபராக கவிதை வாசித்தேன். முதலில் வாசித்தவரின் கவிதையை கேட்டு விஷயத்துக்கு வாங்கோ ஆகட்டும் மேலே என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த ஜெயேந்திரர் இந்த வரிகளை கேட்டதும் அம்பி அதை திருப்பி வாசி என்றார். உடனே நான் அதை மீண்டும் வாசித்தேன். உற்று கேட்டவர் உடனே இங்கவா என்று சொல்லி தன்னருகே அழைத்தார். கவிதை ரொம்ப நன்னா இருக்கு, வார்த்தையெல்லாம் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு என்று சொல்லி பாராட்டி வெள்ளி காசு ஒன்றை பரிசாக கொடுத்தார். என்னால் மறக்க முடியாத சம்பவம் இது. ஆவி துணை இருக்க நேசமுடன் ஆர் வெங்கடேஷ் அப்போது விகடன் புசரத்தின் வைஸ் பிரசிடண்டாக இருந்தார். விகடன் அப்போது என்சைக்ளோபீடியா தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தது. சுதா சேஷையன் அதற்கு தலைமை பொறுப்பேற்றார். அப்போது வெங்கடேஷ் என்னை அழைத்து ஒரு பார்வை பார்த்தால் போதும் வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார். நானும் சென்றேன். சுதா சேஷையனோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அவர் என்னிடம் நீங்கள் சாவிலிருந்து தொடங்குங்கள் என்றார். நானும் உடனே ஆவி துணையிருக்க ஆகாததொன்றில்லை, சாவில் தொடங்குவேன் சாற்று என்றேன். அவர் சொன்னது ச என்ற எழுத்திலிருந்து தொடங்குங்கள் என்றுதான். ஆனால் பேச்சு வழக்கில் சாவிலிருந்து தொடங்குங்கள் என்று சொல்லிவிட்டார். நானும் அதற்கு என்னையும் அறியாமல் உடனடியாக பதில் சொல்லிவிட்டேன். ஆனந்த விகடன் துணை இருக்கும் போது என்னால் ஆகாதது ஒன்றுமில்லை, சா என்ற எழுத்திலும் கூட தொடங்க முடியும் என்பது ஒரு பொருள். ஆத்மா துணையாக இருக்கும் போது சாவை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்றும் பொருள் கொள்ளலாம். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டர்.